போற்றி வாழி திருநாவளி வந்தொன்றன் பலம் போற்றி திருமணி திருவாரூருமாருடைய தூவருடைய குடியிருக்கிற அடியாற்றின் கூட்டமாக உங்களுடைய பொன்னாத்தினுடைய எட்டு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வளர்ச்சிகளை நிலக்கம் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோல்பாடு சபையின் சார்பாக பெரியவரான தொடர்ச்சொற்கொழிவு மகாலட்சுமி ஒடுக்குத்துசாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருடைய நாளும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருடைய நாளும் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே பெரியபுராணத்திலே ஸ்ரீஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. இதுவரும் நாம் ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேறு நமக்கு இந்த பிறவியிலே கிடைத்ததற்கு ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வழுத்தி சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை போற்றி நாம் தொடர்ந்து ஞான சம்பந்த பெருமானுடைய தல வரலாற்று தரிசனத்தை சிந்திக்க திருவருள் கூட்டிய நிலையிலே ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய தொண்டை நாட்டு யாத்திரையாக நாம் கண்டு வருகின்ற திருத்தலங்கள் என்பதாக அமைக்கின்றன. ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய தொண்டை நாட்டு தலப்பயணம் மிக சிறப்பானது. ஏனென்பதாக சொன்னால் ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய தலத்தினுடைய அந்த வழிபாட்டு நிலையானது தொண்டை நாட்டு தலத்திலே இருந்து இனி ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் பெருமானோடு கலக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற அந்த ஒரு நிலைக்கு முன்னதாகிய நிலை திருமண நிலையிலே அம்மையோடு சேர்ந்து தானுவாக இருக்கக்கூடிய பெருமானோடு கலக்கின்ற அந்த நிலையிலே தொண்டை நாட்டு தல யாத்திரை மிக மிக முக்கியமான ஒரு தல யாத்திரை. அதிலேயும் காஞ்சிபுர வழிபாடு மிக மிக முக்கியம். அப்படி இந்த காஞ்சிபுர வழிபாடு என்பதாக அமைக்கின்ற இந்த நிலையிலே தொண்டை நாட்டு தல யாத்திரை என்பதாக அமைத்த அந்த தொண்டை நாட்டு தலத்தினுடைய வழிபாடு ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் எவ்வாறு அதை அமைத்துக் கொண்டார் என்பதாக பார்ப்பதிலே வரலாற்று நுட்ப செய்தி ஒன்று உண்டு. ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய தொண்டை நாட்டு அந்த தலன வரலாறு அந்த தொண்டை நாட்டு அந்த வழிபாட்டினுடைய வரலாற்று நுட்பமான ஒரு செய்தி நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுக்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால் ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் மட்டுமே ஏகபாதம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய பதியங்களிலேயே மிக முக்கியமானது ஏகபாத திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய ஏகபாத திருப்பதிகம். சீர்காழி கூறிய 12 திருப்பெயர்களிலே 10வது திருப்பெயராக இருக்கக்கூடிய காழி என்பதோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு பேச்சினை தன்னுடைய அடிப்படையாக அமைத்துக் கொண்டவர் ஸ்ரீஞான சம்பந்தர். ஊர் பெயரோடு தன்னுடைய பெயரை சேர்த்து கொண்டு அமைக்கும் ஒரு நுட்பம் ஸ்ரீஞான சம்பந்தருக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு. அவர் யாருக்கும் இல்லை. காழியான் புகழியான் திருப்புறத்தவன் கொச்சை வயத்தவன் என்பதாக எல்லாம் தன் அந்த ஊர் பெயரோடு ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் தன்னை அமைத்துக் கொள்ளும் அந்த முறை வேறு யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. வேறு யாரும் ஊரோடு தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய குறிப்பு ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் மட்டுமே தன்னோடு தமிழையும் இணைத்துக் கொண்ட ஒரு தனிச்சிறப்பு. இரண்டு முக்கியமான குறிப்புகள் இது நம்ம மிக மிக தெளிவாக நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை. எந்த வரலாற்றுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுக்கு உரியது. ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் மட்டுமே ஊர் பெயரோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் ஒரு தனிச்சிறப்பு. ஊர் பெயரோடு இணைத்துக் கொள்ளுகிறார் என்பதாக சொன்னால் அது இணைத்துக் கொண்ட அந்த ஊர் பெயருக்கும் அந்த தலத்திற்கும் என்ன தொடர்பு என்பதாக ஒரு வரலாற்று நுட்பமும் உண்டு. இப்பொழுது காஞ்சிபுரம் சென்று வழிபாடு செய்கின்றார்னு சொன்னா காஞ்சிபுரத்தோடு கொச்சை வயத்தை இழுத்துக் கொண்டு வருவார். நீங்க காஞ்சிபுரத்திலே பார்க்கின்ற செய்தோம் என்பதாக சொன்னால், பல உண்மைகள் திருஞான சம்பந்தர் வரலாற்றிலே இதுவரையிலும் கிடைக்காத அருள் முத்துக்கள் கிடைக்கும். திருஞான சம்பந்தருடைய வரலாறு என்பது எல்லாருடைய வரலாற்றைப் போல பொதுவாக அமைந்த வரலாறு அல்ல. தன்னுடைய அந்த வரலாற்றினை, அவருடைய தல பயணத்தை தல வரலாற்றோடு இணைத்து காட்டும் அந்த முறைமையும், ஊர் பெயரோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் அந்த முறைமையும், தமிழோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் அந்த முறைமையும் வேறு எங்கேயும் காண முடியாத ஒரு சிறப்பு திருஞான சம்பந்த பெருமாள் கூறியது. அப்படி திருஞான சம்பந்த பெருமாளுடைய பதியங்களின் ஒரு மொத்த பிழிவாக இருக்கக்கூடிய இரண்டு திருப்பதியங்கள், ஒன்று ஏகபாத திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய ஏகபாத திருப்பதிகம். அது ஏகபாத திருப்பதிகம் பார்த்தீங்கன்னா படிப்பதற்கு ஒரு மிக எளிமையான திருப்பதிகம். மனப்பாடம் செய்யறதுன்னா ரொம்ப திருஞான சம்பந்தர் பதியத்திலேயே மிக எளிமையா மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு பதிகம்னு சொன்னா ஏகபாத திருப்பதிகம் தான். பொருள் சொல்லுங்கன்னு சொல்லி உட்கார்ந்துட்டோன்னு சொன்னா அப்புறம் கிளம்பிட வேண்டியதான். அவ்வளவு ஆழமான பொருளை உடையதும், அவ்வளவு அற்புதமான ஒரு கருத்துக்களை அமைத்தும், சைவ சித்தாந்த நெறியை விளக்கியும், தன்னுடைய அந்த அவதார நோக்கம் எதற்கு என்பதாகவும், சைவ சமயத்தினுடைய வளர்ச்சி எவ்வாறு அமைந்தது என்பதும், திருஞான சம்பந்தருக்கு முன் சைவத்தினுடைய வளர்ச்சியும் திருஞான சம்பந்தருக்கு பின் சைவத்தினுடைய வளர்ச்சியும் பார்த்தால் மிக மிக பெரிய அளவிலே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு தெரியும். ஒன்று, சீர்காழிக்குரிய 12 திருப்பெயர்கள் என்பது நாம் பார்க்கின்ற பொழுது புராண செய்தியாக அமைவது, சீர்காழிக்கு ஒவ்வொரு யுகத்திலேயும் ஒவ்வொரு பெயர். ஊழிக்காலத்திலே சீர்காழி என்று சொல்லக்கூடிய ஒரு தலம்தான் அழியாமல் நிற்கும், அங்கேதான் பெருமானும் பெருமாட்டியுமாக அமைந்திருப்பார். அப்படி ஒவ்வொரு ஊழிக்காலம் தோன்றுகின்ற போது ஒவ்வொரு பெயர். அப்ப எத்தனை ஊழிக்காலங்களை பார்த்தது இந்த சீர்காழின்னு பார்த்தா 12 ஊழிக்காலத்தை பார்த்தது இந்த சீர்காழி. அதிலே அதன் மூலமாக தெரிவிக்கின்ற செய்தி என்ன என்பதாக சொன்னால், இந்த உலகத்திலே எது அழிந்தாலும் அழியாது நிற்கக்கூடிய ஒரு இடமாக, தலமாக, நிலைப்பேருடைய ஒரு தலமாக அமைந்தது சீர்காழி. எப்படியோ அதை போல ஒவ்வொரு ஊழிக்காலத்திலேயும் சைவத்திற்கு பல இடையூறுகள் வந்தது. சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய இந்த சைவ சமயத்தை எத்தனையோ எத்தனையோ சமயங்கள் தோன்றி ஒவ்வொன்றும் இந்த சைவ சமயத்தை அழிப்பதற்காகவும், சைவ சமயத்தை விட மேலோங்கி நிற்பதற்காகவும் எத்தனை எத்தனையோ சமயங்கள் தோன்றிய பொழுதிலும், எப்படி பேரூழி காலத்திலே அத்தனையும் அழிந்து சீர்காழி ஒன்றே நிற்பதைப் போல எல்லா சமயங்களும் அழிந்து சைவம் ஒன்று மட்டுமே நிலையோங்கி நின்று வளர்ந்தது என்பதை காட்டுவதற்காக ஒவ்வொரு பதிகத்திலேயும் சீர்காழியினுடைய திருப்பெயரை குறிப்பிடுவதைப் போல சைவ சித்தாந்தத்தின் சைவத்தினுடைய வளர்ச்சியை குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு இடம். இது ஏகபாத திருப்பதியத்தினுடைய திரண்ட கருத்து. இப்படி இந்த ஏகபாத திருப்பதியத்தினுடைய இன்னொரு சிறப்பு ஏன் என்ன என்பதாக சொன்னால், ஏகபாத திருப்பதியத்தினுடைய 10வது திருப்பாடலிலே மிக அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுவார். 10வது திருப்பாடல் ஏகபாத திருப்பதியம்.
Yeah.
சாரல பெருமானை பற்றிய உலக வழக்கிலே சொல்லக்கூடிய செய்திகள், திருஞான சம்பந்த பெருமான் எப்படி எதை பாடினார் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. சம்பந்தர் தன்னை பாடினார், சம்பந்தர் தன்னை பாடினார். அப்ப சுந்தரர் பொண்ணை பாடினார். சுந்தரர் பாத்தீங்கன்னா சுந்தரர் பதிகங்கள்லாம் பார்த்தா எல்லாம் அவனுக்கு பொண்ணு வேணும், பொண்ணு வேணும், பொண்ணு வேணும். அப்ப சம்பந்தர் தன்னை பாடினாரா, சுந்தரர் பொண்ணை பாடினார்னு ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் முக்கியமா அந்த மொழியை பார்த்தீங்கன்னு சொன்னா அது சான்றோர்களால் சொல்லப்பட்ட மொழி. ஏன் தன்னை பாடினான் அப்படின்னு அதற்கு விளக்கம் சொல்லும்போது தப்பான விளக்கங்கள் பல வந்திருக்கு. சம்பந்தர் தன்னை பாடினான்னு சொன்ன உடனேயே அதற்கான பொருள் விளக்கம் புரியாத ஒரு விளக்கம் என்ன அமையும் கேட்டா, ஒவ்வொரு பாடலையும் திருக்கடைக்காப்பு அமைப்பார். இப்ப திருக்கடைக்காப்பு அமைக்கின்ற பொழுது சம்பந்தர் தன்னுடைய கையெழுத்து பிரதியிடுகின்ற பாடல் தமிழ் ஞான சம்பந்தன் சொல்லிய சொல். அப்ப தமிழ் விரகன் எழுது மொழி, பழுதிலிரை எழுது மொழி தமிழ் விரகன் அப்படின்னு சொல்லி அமைப்பார். இப்ப இந்த திருக்கடைக்காப்பு எல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன நினைச்சாங்க, சம்பந்தர் வந்து அவர் அதிகம் பாடினாரு சரி, ஆனா தான் தான் பாடினேன்னு அது என்னத்தை சொல்லிக்கிறது, தன் பெருமையை தானே சொல்லிக் கொள்ளும் முறையை போல அது அமைந்து விட்டது அல்லவா இல்லையா. இதெல்லாம் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் யாரு தன்னை தானே பாடுற நிலையில ஃபர்ஸ்ட் பர்சன்கிறார். இப்படி தன்னை தானே அவர் சொல்லிக்கொண்டு நான் பாடியது, இதை சொன்னா நீங்க வந்து மேல் உலகம் விண்ணுலக அடைவீர் என்பதாக அமைக்கின்ற ஒரு பதிக அமைப்பானது திருக்கடைக்காப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் அமைத்ததை திருஞான சம்பந்த பெருமானுடைய உட்கருத்து புரியாதவர்கள் இப்படி அமைப்பது ஒரு நிலை. அவர்கள் என்ன சொல்லுவாங்க, பொதுவா சம்பந்தர் தன்னை பாடினார்னா தன்னை பெருமையாக பேசிக்கொண்டார் அப்படின்னு. முக்கியமான அடிப்படை கருத்து பாத்தீங்கன்னா, சம்பந்தர் காழியான் புகழியான் அப்படின்னு சொன்ன உடனேயே காழி என்ற தலத்திற்கு அடிமை உடைய ஞான சம்பந்தன் அங்க கொண்டு வரும். காழியான்னு சொன்னா தான் காழியை சேர்ந்தவன், நான் எப்படிப்பட்டவன் என்பதாக சொன்னால் சீர்காழியிலே இருக்கக்கூடிய பெருமானுக்கு அடிமை பேணும் நிலையில் நிற்கும் பெருமான். அடிமை பேணும் நிற்கும் நிலையில தான் நிற்கிறார் ஞான சம்பந்தன். அப்படி வேணுதல் என்பதுதான் அடியார்களுக்கு உரிய நெறி. அதை சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், பெருமையால் தம்மை ஒப்பார். ஆனா என்னை பெற்றதற்கு ஒரே ஒன்றுதான் காரணம், என்ன, பெருமையால் தம்மை ஒப்பார். அடியார்களுக்கு நிகர் இன்னொரு அடியார சொல்லணும்னா அவருக்கு அவர்தான் நிகர். அப்பர் சிறந்தவரா ஞானசம்பந்தர் சிறந்தவரான்னு பட்டிமன்றம் வச்சா போச்சு, அடிப்படையே போயிடுச்சு. சேக்கிழாரை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இப்படிப்பட்ட பட்டிமன்றம் வைப்பான். கண்ணப்பர் உயர்ந்தவரா சிறு தொண்டர் உயர்ந்தவரா, கண்ணப்பர் நாளாவில் கண்ணிடந்து அப்பா வல்லே நல்லேன்னு சொன்னார். கண்ணப்பர் உயர்ந்தவரா, மகனை வாழால் மகவு அறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், சிறு தொண்டர் உயர்ந்தவரா அப்படின்னு கேட்டா சிறு தொண்டருக்கு நிகர் சிறு தொண்டர், கண்ணப்பருக்கு நிகர் கண்ணப்பர். பெருமையால் தம்மை ஒப்பார். இரண்டாவதா சொன்னார், பேணலால் எம்மை பெற்றார். இதுதான் சைவ நெறி, முழுமையான பெரிய புராண நெறி இதுல அடக்கி காட்டுவார். பெருமையால் தம்மை ஒப்பார், ஆனால் பேணலால் எம்மை பெற்றார் என்பதாக சொல்வார். பேணுதல் என்பது மிக மிக உயர்ந்த நெறி, வழிபாட்டு நெறி. அப்படி வழிபாடு செய்தல் என்கின்ற அந்த நெறியின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும் என்கின்ற தத்துவத்தை காட்டுவது பேணுதல். பேணலால் எம்மை பெற்றார். அப்ப சம்பந்தர் தன்னை பாடினார் என்பதாக சொல்லுகின்றதற்கு உண்மையான பொருள் என்ன என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள், கற்பனை கலந்திய சிவபிரகாச சுவாமிகள் சம்பந்தரை பற்றி ஒரு குறிப்பு கொடுப்பார். வல்லார் பிறப்பறுப்பர் வன்மை நலம் கல்வி நல் ஆதரவு இன்ப ஞானங்கள் எல்லாம் பெறுவர். வல்லார் பிறப்பறுப்பர் முதல்ல சொல்லுகின்ற பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிறப்பறுத்தல சொல்லுவார். வல்லார் பிறப்பறுப்பர் வன்மை நலம் கல்வி நல் ஆதரவு இன்ப ஞானங்கள் எல்லாம் திருஞான சம்பந்தன் சேவடியே என்னும் ஒரு ஞான சம்பந்தம் உற்றுனர். திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடி, திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடி சேருகின்றவர்களுக்கு இது அத்தனையும் கிடைக்கும். திரியான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய சம்பந்த பெருமானுடைய திருவடியை சேர்ந்தவர்களுக்கு வல்லார் பிறப்பறுப்பர் வன்மை நலம் கல்வி நல் ஆதரவு இன்ப ஞானங்கள் எல்லாம் திருஞான சம்பந்தன் சேவடியே என்னும் ஒரு ஞான சம்பந்தம் உற்றுன்னு சொல்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை தன்னை பாடினான் என்பதாக சொல்லுகின்ற அந்த பொருளை நாம் ஆழமாக அமைத்து காணுகின்ற பொழுது இந்த சிவபிரகாசனுடைய அந்த பிழிவினை சிவஞான போதத்திலே மிக அற்புதமாக அந்த அவையடக்கத்திலே அமைப்பார் மைகண்ட தேவர். தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார், தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். இப்ப தம்மை உணர்ந்துங்கிறது எது? ஆன்மா தன்னுடைய நிலையை உணர்தல். எது? நானார், என் உள்ளம்மார், ஞானங்களார். அப்படி ஆராய்கின்ற நிலையிலே தம்மை உணர்தல் என்கின்ற நிலை முதல் நிலை. தம்மை உணர்ந்து அதன் பிறகு அடுத்த நிலை தமை உடைய தன். தமை உடைய தன் என்பதாக சொல்லுவது என்னை உடைய பொருளாக, எனக்கு உடைமை பொருளாக, எனக்கு உரிமை பொருளாக, என்னை வளர்க்கும் பொருளாக இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் உண்டு. அந்த பொருள் தன் என்பதாக குறிக்கப்படும். அந்த பொருளுக்கு தமை என்னை உடைய தன் அது. தமை உணர்ந்து தமை உடைய தன். தமை உடைய தன் என்பது சிவம். தமை உடைய தன் என்பது எனக்கு உள்ளேக்குள்ளே என்னை வளர்க்கும் பொருளாக இருக்கின்ற, எமக்கு உள்ளே இருக்கின்ற பொருளாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு தன் என்பதாக சொல்லுவார்கள். அது தன் என்பது சிவத்தை குறிக்கும். சம்பந்தன் தன்னை பாடினான் என்பதாக சொன்னால் தன் என்ற சிவத்தை பாடினார், வேற யாரையும் பாடவில்லை என்கின்ற அந்த குறிப்பை தன் என்பது திருஞான சம்பந்தரே இல்லை, சம்பந்தர் தன்னை பாடினான் என்பது தமை உடைய தன் என்பதாக விளங்கக்கூடிய சிவமாக விளங்கக்கூடிய சிவத்தை மட்டும்தான் பாடினாரே தவிர தன்னுடைய பெருமையை அவர் என்றுமே அவர் பாடியது இல்லை, பாடவும் இல்லை என்பது மிக முக்கியமான கருத்து. முதல் திருப்பதியத்தினுடைய பேட்டர்ன் இப்படி அமைஞ்சிருச்சு இல்லையா? இப்ப கேட்கிறார் பெருமான், ஏன் எட்டாவது பாடலிலே ராவணனை பற்றி சொன்னார், ஏன் ஒன்பதாவது பாடல் மாலும் அயனும் பற்றி சொன்னார், ஏன் பத்தாவது திருப்பாடலிலே பரசமய கோளரியாக நின்ற நிலையை சொன்னார், ஏன் பதினோராம் அப்படி இதற்குரிய அந்த விளக்கத்தை கேட்கிறார் பெருமான் அமைக்கிறார். மண்ணுலகில் வாழ்வார்கள் உழைத்தாலும் எட்டாவது பாடலுக்கு அவர் அமைக்கிறார் எக்ஸ்பிளனேஷன். நமக்கு வந்து தவறு செய்வதே குற்றமே செய்வது நம்முடைய இயல்பு, எல்லாவற்றையும் குணமாக கொள்வது இறைவனுடைய இயல்பு. இதுதான் நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்ப குற்றம் செய்தல் என்பதாக வந்தா உடனே அந்த பிழையை பொறுத்து ஆளுதல் வேண்டும். அதுதான் இறைவனுடைய தாய்மைக்குரிய அந்த நிலை, பெருமான் நம்மை ஆளுகின்ற நிலை, குற்றத்தை நீக்குதல். அப்படி மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும், அப்படி அவர்கள் குற்றம் செய்தாலும் அவரை வாழ வைப்பது பெருமானுடைய பெருங்கருணை என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எட்டாவது பாடல்கள் தோறும் ராவணனை பற்றி சொன்னார் என்பது சேக்கிழார் பெருமானுடைய எக்ஸ்பிளனேஷன். இதுதான் என்பதாக சொல்றார். ஆனா திருஞான சம்பந்தர் எட்டாவது பாடலிலே ராவணனை பற்றி ஏன் சொன்னார் என்பதற்கு திருஞான சம்பந்த பெருமான் பொது காரணத்தை சேக்கிழார் பெருமான் சொல்ல, சிறப்பு காரணத்தை திருஞான சம்பந்தர் வைப்பார். இது மிக முக்கியமான ஒரு நிலை. ஏன் எட்டாவது பாடல் ராவணனை பற்றிய அந்த செய்தி தொண்டினுடைய பெருமையை காட்டும் இடம் அது என்பதற்காக எட்டாவது பாடல் தோறும் ராவணன் பற்றிய செய்தியை குறிப்பிடுகின்றேன் என்பதாக சம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்ற இடம் ஒன்று உண்டு.
சொல்ல.
எழிலார் வரையால் வரையால் அன்று அரக்கனை செற்ற கழலான் உறையும் இடம் கண்டல்கள் மிண்டி பொழிலால் மலி பூங்குகளி நகர்தானே.
பெண் பாகம் என்பது பாகத்திலே பெண்ணை உடைய
நடுங்குதல். அந்த இருவரும் எப்ப அந்த தணல் தோன்றியதோ அதை பார்த்த உடனேயே நடுக்கம் ஏற்பட்டது. அந்த நடுக்கத்தை மா கம்பம் என்பதாக சொல்லி அவர் அறியும் வண்ணத்தன் அல்லன் என்பதாக பெருமானை காட்டி அம்மையை தன்னோடு இணைக்கும் அந்த நடனம், அதற்கு சிவானந்த நடனம் என்ற அந்த நடனத்தை ஆடிய அந்த பெருமையை இங்கே காட்டுகின்றார் என்பதாக சொல்லி 10வது திருப்பாடல் சமன் சாக்கியம். அந்தன் பூ கச்சி ஏகம்பனை அம்மானை கந்தன் பூ கால் வழியூரன் கலிக்கோவையால் சந்தமே பாடவல்ல தமிழ்ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆட கெடும் பாவம் என்பதாக முத்திரை பதித்த ஒரு திருக்கடை காப்பு. இதுல ஒன்று கலிக்கோவை என்பதாக குறிப்பிடுகின்ற சிறப்பு பிரியாண சம்பந்த பெருமானுக்கே உரியது. கலிக்கோவை தன்னுடைய பாடலை கலிக்கோவை என்பதாக இன்னொரு இடத்திலேயும் சொல்றார். எங்க வான்மீகி இருக்கீங்களா? மௌனவர் இல்ல மௌனவர் ஆயிடுச்சு இல்ல கலிக்கோவைன்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு. எங்க கலிக்கோவை பிரியாண சம்பந்த கலிக்கோவை என்ற அந்த சொல் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு. சரி, ஹோம்வொர்க்கா வச்சுங்க. நினைக்கிறதுலாம் இல்ல, எங்கன்னு சொல்லு, பொதுவா சொல்ல முடியும். எந்த பதியம் கலிக்கோவை என்று இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் ஹோம்வொர்க்கா வச்சுங்க. இப்ப இன்னொரு சிறப்பு, கட்சிக்கு மூன்று அந்த அடைமொழி கொடுப்பார். ஒன்று அந்தன், அம் தன், கட்சி. கட்சிக்கு மூன்று அந்த அடை சொல். ஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு தித்திக்கும் வாக்குகள். திருக்கடை காப்பு ஒன்று போதும், அந்த ஒன்றை பிடிச்சுக்கிட்டா போதும், மொத்த பதிகமும் நமக்கு வந்து சேரும். ஒரு அற்புதமான திருக்கடை காப்பு இது. கட்சிக்கு மூன்று அடைமொழி, தன் பூம் கட்சி, அழகு குளிர்ச்சி பொலிவு, இது மூன்றும் கட்சிக்கு உண்டா. அதே போல கட்சியை சொல்லிட்டாரு, காழியை சொல்லுவார் அடுத்ததா. கம் தன் பூ காழி, அடுத்ததா பாத்தீங்கன்னா அம் தன் பூங் கட்சி, கந்தன் பூங் காழி. காழிக்கு வந்து முதல்ல வாசனையை சொல்றார், இரண்டாவது குளிர்ச்சி, மூன்றாவது பொலிவு. இந்த மூன்றும் கட்சியையும் காழியையும் இணைத்து இரண்டையும் காட்டும் அந்த ஒரு அற்புத நிலை. அந்தன் பூங் கட்சியாகவும் கந்தன் பூங் காழியாகவும் இருக்கின்ற அந்த நிலையை திருஞான சம்பந்த பெருமான் சொல் பாடி ஆட கெடும் பாவம் என்பதாக சொல்லி, பாடுதல் மட்டுமல்ல இந்த திருப்பதிகம், ஆடுதல் என்ற நிலை, ஆடுதல் பெருமானோடு கலந்து ஆடுதல். இந்த பதிகத்திலே ஆடுதல் என்ற குறிப்பினை இரண்டு இடங்களிலே குறிப்பிடுகின்றார். இரண்டு இடங்கள் என்பது ஒன்று ஒன்பதாவது திருப்பாடல், இன்னொன்று நான்காவது திருப்பாடல். இந்த நான்காவது பாடல் ஒன்பதாவது பாடலிலேயும் பிருத்திவி அம்பலமாக இருக்கின்ற நிலையிலே ஆடுகின்ற அந்த நிலையை கூத்தினை தரிசனம் செய்த திருப்பாடலாகவும் இந்த பதிகம் அமைந்தது என்பதாக சொல்லி, அந்தன் பூ கட்சியும் கந்தன் பூ காழியுமாக நிற்கின்ற இந்த நிலையிலே கலிக்கோவை என்பதற்குரிய அந்த சிறப்பினை அடுத்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து காணலாம். கலிக்கோவை என்பது வெறும் கலிக்கோவை என்கின்ற அந்த சொல்லை திருஞான சம்பந்த பெருமான் ஏன் பயன்படுத்துகின்றார், எந்த இடத்திலே பயன்படுத்தினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கலிக்கோவை என்பது வருகின்ற இடத்தையும் தன்னை கலி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லோடு இணைத்துக் கொண்ட ஒரு இடமும் உண்டு. அதை நாம் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்.